ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොඩ්නම්බරම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට අවස්ථාව.
සබෙක් තරමෙතන් ගියොන්ඩෙරගම් අම්මා අවර්ගලේ, என்னுடைய இந்தியான் உரை இரண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக எங்களுடைய அனுதாபத்தை பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி கனகசபை ஐயா, அவர் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது நானும் கூட்டமைப்புடைய அங்கம் வகிக்கின்ற பங்காளி கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருந்தேன். 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அமோக வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் உண்மையிலே இந்த தேர்தல் அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அரசு சேவையிலே நீண்ட காலமாக சேவையாற்றியிருந்தவர். அவருடைய அரசு சேவை காலத்தை எடுத்து பார்த்தால் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தவர். அவர் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகளை எவ்வாறு குறைக்கின்ற நோக்கத்தோடு அவருடைய சிவியம் முழுக்க பாடுபட்டவர். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, மக்களை நேசித்த ஒரு சேவையாளர் என்ற அவருடைய அந்த பண்பு காரணமாக அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நாங்கள் அவர்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும், குறிப்பாக தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் அவர்களுக்கும் இருந்த ஒரு பார்வை காரணமாகவும், அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகள் அனைத்துக்கும் அவர் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்கனவே அவருடைய சேவைகள் காரணமாக இருந்ததன் நிமித்தம் அவர் சேர்க்கப்பட்டு இறுதியில் வந்து அமோக வெற்றியும் பெற்றவர். அவருடைய அரசியல் வாழ்க்கை உண்மையிலே 2004 இருந்து 2010 வரைக்கும் மட்டும்தான் இருந்தது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த 6 தான் இருந்தவர். ஆனால் அந்த 6 நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசிய அரசியலுடைய மிகவும் சவாலுக்குரிய ஒரு 6, அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்திலே அன்றைக்கு தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மாறாக செயல்படுவதற்கு பிரதேசவாதம் மிகப்பெரிய அளவில் தூண்டு விடுக்கப்பட்ட இருந்த ஒரு காலகட்டம். அந்த பிரதேசவாதம் தலை தூக்கியிருந்த ஒரு காலகட்டத்திலே வடகிழக்கு தமிழர் தேசிய நிலைப்பாட்டை பற்றி, இல்லாட்டி தமிழர் தாயகம் இணைந்த வடகிழக்கு என்ற தமிழர் தாயக கோட்பாட்டுக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க விரும்புகின்ற தரப்புகளை ஒட்டுக்குழுக்களாக அன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு சென்ற தரப்புகள் படுகொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் திரு கனகசபை ஐயா தமிழ் தேசியத்தை மிகவும் நேசித்தவர், பிரதேசவாதத்தை முற்றுமுழுதாக நிராகரித்தவர், ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் தேசத்தை விரும்பினவராக இருந்தும் கூட தமிழ் தேசத்துக்குள்ளே நாங்கள் குறிப்பிடுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய தேசமாக தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களோடு ஏன் சிங்கள மக்களோடும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருந்தும் கூட அந்த மக்களையும் மிகவும் மதித்த ஒரு நபர்தான் கணேசவே ஐயா. எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசம், தமிழ் அடையாளம் வடகிழக்கிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக இருந்தாலும் கூட, அவ்வகையான ஒரு தமிழ் தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது, இல்லாட்டி அதனுடைய உரிமைகள் முழுமையாக பேணி பாதுகாக்கின்ற பொழுது, அந்த தமிழ் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இணைந்த வடகிழக்குள்ளே எண்ணிக்கையிலே சிறிய இனங்களாக சிறுவனிலே முஸ்லிம் மக்கள் இணைந்த வடகிழக்கிலே இருந்தாலும், அல்லது சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டதாக இருந்தும் கூட, அவர்கள் தமிழ் தேசத்திலே தொடர்ந்தும் வாழ வேணும் என்று விரும்புகிற இடத்திலே அவர்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதிலே மிகவும் தெளிவாக இருந்தொருவர். குறிப்பாக சொன்னால், ஒரு மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிதவாத அரசியல் சிந்தனை கொண்ட ஒருவர், ஒரு நேர்மையானவர். என்னை பொறுத்தவரையிலே நான் அவர் மீது கூடுதலான மதிப்பு வச்சிருப்பதற்கான பிரதான காரணம் வந்து அவருடைய நேர்மைத்தன்மை. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 மே மாதம் 18 பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள், கொள்கை ரீதியான மாற்றங்கள் போன்றவை விவாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே கனகசபை ஐயாவுடைய பங்களிப்பு என்றது மிகவும் பெரிதளவிலே வந்து இருந்தது. ஒரு நீதி நியாயம் அடிப்படையிலே அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தது. ஆனால் அந்த கொள்கை ரீதியான வேறுபாடுகள் காரணமாக பிளவுகள் ஏற்பட தொடங்கின இடத்திலே அவர் தொடர்ந்தும் அரசியலே, குறிப்பாக தேர்தல் அரசியலே ஈடுபட விரும்பாமல் ஒதுங்கினவர். ஏனென்றால் தமிழ் தேசியத்தை நேசித்தவர் என்ற வகையிலே அந்த கொள்கை மாற்றங்கள் அவருக்கு தாங்க முடியாமல் அவர் ஒதுங்கினவர். அந்த பண்பு, அந்த நேர்மைத்தன்மை தான் நான் நினைக்கிறேன் அவர் மீது, நான் தனிப்பட்ட முறையிலேயும் நம்முடைய அமைப்பு அவர் மீது வச்சிருக்கிறதுக்கு அந்த மதிப்பு வச்சிருக்கிறதுக்கான பிரதான காரணம். அந்த வகையிலே அவர் தமிழ் தேசியத்துக்கு அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். இரண்டாவதாக, கௌரவ உறுப்பினர் அவர்களே, I'd like to pay my respects and condolences to the late Professor Thissavitharana. I happened to be a member of parliament when he was also a member of parliament during my first stint as a member of parliament from 2001 to 2010. Honorable presiding member, Professor Thissavitharana was a colossus in the left movement. As the long time leader of the Lanka Samasamaja party, but I think he will be most known as probably the last of the old intellectuals within the left movement. He has contributed well beyond his expertise professionally. Politically, he was someone who was so well read that he could actually contribute intellectually well beyond the boundaries of what you would expect a left leader to market. I think it might not be a very important event in the larger scheme of things, Honorable Presiding Member, but for me, I think the key moment for why I respected him, I've known of him because of his interest in wanting to find a solution to the ethnic conflict, in him being a moderate amongst the Sinhala leaders who have always tried to find common ground with the Tamil people. So all of that, all of those qualities are things that we as Tamil nationalists who have been trying hard in our own way to try and find a solution to our national question would respect. But that one incident that I think makes him stand out was when he got elected, when he was a very senior minister in the Gotabaya Rajapaksa time, and when COVID struck, because of his professional expertise, he was someone who did not agree with the government's position at that time with regards to cremating bodies, especially the Muslim janasas, you see, and he was someone who was very critical of that policy at a time when Gotabaya Rajapaksa had won a resounding victory, and everybody, whether it be in government, even some members in opposition also, did not want to cross his path. Here was a man who was willing to stand up for what he believed in was something wrong that the government was doing, and I thought that that was a quality that had the potential to do a lot of good, and true to those qualities, he will always be respected in that light, Honorable Presiding Member, and I would like to pay my respects to his family, to his party, and to all his supporters today. Thank you.